வணக்கம் தந்தை மைக்கேல் ஆலோசனை. வத்திக்கான் வானொலி நேயர்கள் சார்பில் தங்களை நாங்கள் வரவேற்கின்றோம். தங்களது இயேசு சபை இந்த ஆண்டு 200வது ஆண்டு விழாவை கொண்டாடுகின்றது. இந்த விழாவினுடைய முக்கியத்துவம் என்ன?
அன்பர்களே, இந்த ஆண்டு முக்கியத்துவம் வந்து சேசபையின் மறு உயிர்ப்பு கொண்டாட்டம் என்று சொல்லலாம். 1773 ஆண்டு திருத்தந்தை 14 கிளெமெண்ட் அவர்கள் இயேசு சபை உலகம் முழுதும் இருக்கக்கூடாது என்று பிரகடனப்படுத்தினார். இதற்கு வரலாற்று காரணங்கள் இருக்கின்றன. போர்ச்சுக்கல் மன்னர், அவர்தம் பரிவாரங்கள், பிரான்சின் 15 லூயி மன்னர் மற்றும் 3 சார்ல்ஸ் மன்னர் போன்றோர் இயேசுவினருக்கு அனுகூலமாக இல்லாவிடினும் பல நலம் விரும்பியோரும் உபகாரிகளும் நண்பர்களும் நேயர்களும் இயேசு சபையினருக்கு ஆதரவளித்தனர். இயேசுவை தடை செய்து திருத்தந்தை கட்டளை பிறப்பித்த போதும் ரஷ்யாவின் பெரிய கத்திரியின் இயேசுவினருக்கு தொடர்ந்து உதவிகளும் ஆதரவையும் அளித்தனர். முதலாவதாக, அரசியல் உலகின் மாற்றங்கள் இயேசுவின் மீட்சிக்கு துணை நின்றன. இரண்டாவதாக, 1789 பிரெஞ்சு புரட்சியின் போது அந்த நாட்டில் இயேசுவினர் மக்கள் தம் ஆற்றலை நிலைநாட்ட உதவினர். மேலும் நாடு கடத்தப்பட்ட இயேசு சபையினர் சிலர் சபையின் மீதும் தமது ஆழ்ந்த அன்பையும் சிறந்த ஆர்வத்தையும் தக்க வைத்துக் கொண்டிருந்தனர். இவர்கள் அவ்வப்போது கூடி ஒன்றாய் வந்து இயேசுவின் உயிர் ஆற்றலை தக்க வைத்துக் கொள்ளும் விதத்தில் விதவிதமாக சபைகளை தொடங்கினர். 10 இயேசு சபையினர் சேர்ந்து நம்பிக்கையின் தந்தையர்கள் என்ற சபையை 1777 தொடங்கினர். வேறு சிலர் திரு இருதய தந்தையர்கள் என்ற சபையை 1794 தொடங்கினர். இன்னும் பலர் மறைமாவட்ட குருக்களுக்காக தங்களை நிலைப்படுத்திக் கொண்டு நற்செய்தி பணியை தொடர்ந்தனர். வெகு சிலரே ரஷ்யா சென்று இயேசுமினராக தொடர்ந்து வாழ்ந்தனர்.
தந்தை மைக்கேல் ஆலோசனை, தங்களது இயேசு சபை அக்காலத்தில் அரசர்கள், பிரபுக்கள், திருத்தந்தையர், கத்தோலிக்கர் மத்தியில் மிகுந்த புகழுடன் இருந்தது. ஆனால் இது தடை செய்யப்பட்டுள்ளது. இதற்கான காரணம் என்ன?
காரணங்கள் பல இருந்தாலும் அவற்றில் சில இயேசு சபையின் வளர்ச்சி, அதிகாரம், அறிவாற்றல், பொருளாதார பின்னணி, அரசியல் சூழலில் அவர்களுக்கு இருந்த முக்கியத்துவம், எதிராளிகளிடமும் அவர்களுக்கு இருந்த செல்வாக்கு மற்றும் சிறப்பாக திருத்தந்தையின் அதிகாரத்துக்கு நிலவிய அச்சம் போன்ற பல்வேறு அரசியல் காரணங்களால் அவர்களை முடக்கியது. இதனால் July 21, 1773 போப்பு 14 கிளெமெண்ட் இயேசபை அதிகாரப்பூர்வமாக முடக்க நேர்ந்தது. இயேசபையின் அச்சமயம் பிரஷ்யா மற்றும் ரஷ்யா போன்ற நாடுகளிலே தஞ்சம் புகுந்தார்கள். ரஷ்யாவிலும் பிரஷ்யாவிலும் பிரெடிக் என்ற அரசரும் கத்திரின் என்ற அரசியும் இயேசபையை கலைத்துவிட மறுத்துவிட்டனர். இவ்வருவரும் புராட்டஸ்டன்ட் ஆர்த்தடாக்ஸ் சபையைச் சேர்ந்தவர்கள். ஆகவே இறைவனுடைய பராமரிப்பிலே கத்தோலிக்க திருச்சபையின் அதிகாரிகள் அதை அளிக்க விரும்பினும் புராட்டஸ்டன்ட் ஆர்த்தடாக்ஸ் சபையை சார்ந்தவர்கள் மூலமாக கடவுள் இவர்கள் தொடர்ந்து இருக்க வேண்டும் என்று விரும்பியதை மிகவும் ஆச்சரியத்துக்குரியது. மேல் நாடுகளில் கல்வி தரம் குறைந்து மக்களின் முன்னேற்றத்தில் பின்தங்கியிருந்த நிலையை கண்ட வல்லரசுகள், இயேசபையினர் எங்களுக்கு மீண்டும் தேவை, அவர்களது பணி எங்கள் நாட்டின் வளர்ச்சிக்கு பெரும் உதவியாக இருக்கும் என்று கூறி திருத்தந்தையை பரிந்துரைத்தார்கள். கடவுள் தொடங்கிய பணி கடவுளால் காக்கப்பெறும் என்ற நம்பிக்கையான மனநிலை, இன்னும் நன்றாக பணி செய்ய ஆர்வம், சிலுவை சுமந்து செல்லும் இயேசுவை அடிவற்றி செல்வது, எதையும் ஆழமாக சிந்தித்து செய்வது, எல்லாரோடும் கைதோர்த்து பணிகளை செய்வது ஆகிய பண்புகள் புதிய சபைக்கு வலுவூட்டின. ரஷ்ய நாடு முன்னேற்ற பாதையில் முகம் கொடுத்த காரணத்தால் கல்வி பணியில் ஈடுபட்டு இருந்த இயேசபையாரை காக்கும் முயற்சியில் ஆர்த்தடாக்ஸ் திருச்சபை சார்ந்த பேரரசி கத்திரின் முனைந்தார். அங்கே உண்மையான இயேசபை வாழ்வு தொடர்ந்து சென்றது. புதிய உறுப்பினர் சேர்க்கை, சபைத் தலைவரை தேர்ந்தெடுத்தல் போன்ற சட்டப்பூர்வமான செயல்பாடுகள் நிலைத்தன. 20 அங்கு உயிரோட்டமான இயேசபை வளர்ந்து வந்தது. மேலும் ஐரோப்பிய அரசுகளிலும் பெரும் மாற்றங்கள் ஏற்பட்டன. முன்பிருந்த காழ்ப்புணர்ச்சி குறையவே 1814 திருச்சபை 7 பத்திநாதர் இயேசபையை மீண்டும் உயிர் பெறச் செய்தார். இயேசு சபை தடை செய்யப்படுவதற்கு அதி முக்கியமான காரணங்கள் ஒன்று, சேசு சபைக்கும் திருச்சபைக்கும் இடையே இருக்கின்ற அந்த உறவு. திருத்தந்தைக்கு கீழ்ப்படிதல் வாழ்த்தை பாட்டினால் அவர்களுக்கு இருந்த உறவு வந்து மிகவும் முக்கியமானதாக இருந்தது. ஏனெனில் அன்றைய அரசியல் அதிகாரிகள் திருச்சபைக்கு கீழே இருக்க விரும்பவில்லை. ஆகவேதான் இதற்கு எதிரியாக அவர்கள் கருதியது சேசபையினுடைய உறவு. அந்த உறவை முறிப்பதற்கு இந்த இயேசபை அளிக்க விரும்பினர்.
தந்தையை மைக்கேல் ஆலோசனை, இந்த 200வது ஆண்டை எப்படி சிறப்பிக்க வேண்டும் என்று தங்களது இயேசு சபை அதிபர் அருள் பணி அடால்ஃப் நிக்கோலாஸ் அவர்கள் அறிவித்தார்.
இயேசு சபை புத்தியர் பெற்ற 200வது ஆண்டு பெருவிழாவை ஆடம்பரமாக கொண்டாடாமல் நினைவுபடுத்தி நன்றி கூறும் நிகழ்வாக இருக்க வேண்டும் என்று எம்முடைய சேசபை தலைவர் அடால்ஃபோ நிக்கோலாஸ் தன் மடலில் எழுதியுள்ளார். மேலும் இந்நிகழ்வு நம் வாழ்வில் ஒரு மறுமலர்ச்சியை கொண்டு வர வேண்டும். சிறப்பாக கீழ்காணும் பகுதிகளிலே தொடர்ந்து ஆளப்படும் பிரமாணிக்கம், சபை மேல் இருக்கின்ற பற்று, சகோதர தோழமை உணர்வு, உலகளாவிய பணிவார்வம், இறை பராமரிப்பில் நம்பிக்கை, இந்த 5 கருத்துக்களை வைத்து எங்களுடைய சபையிலே மனமாற்றம் இருக்க வேண்டும் என்று எங்களை அழைக்கின்றார். இதையொட்டி கடந்த மாதங்களில் ஜீவன் என்னும் எம்முடைய தென்னாசிய செய்தி பத்திரிகை பல கட்டுரைகளை வெளியிட்டிருக்கிறது. மேலும் இக்னீஸ் எனும் இனிகோவின் ஆன்மீகத்தை ஒட்டிய 7-4 மாதங்களுக்கு ஒரு முறை வருகின்றது. இந்த 7 எம்முடைய இந்தியாவிலே எப்படி இந்த நிகழ்வு எம்முடைய தனி வாழ்விலே எம்முடைய பணி வாழ்விலே மாற்றங்களை கொணர வேண்டும் என்பதை வெளியிட்டது. 2 வழியாக எம் சபையினரிடையே ஒரு விழிப்புணர்வை கொண்டு வந்துள்ளோம்.
இந்த 200வது ஆண்டு விழாவை எப்படி சிறப்பித்தீர்கள்?
இந்த 2 பத்திரிகைகள் வழியாக ஏறக்குறைய எம்முடைய தலைவருடைய கருத்தையும் சேசனுடைய விருப்பத்தையும் வெளியிட்டிருக்கின்றோம். மேலும் பல இடங்களிலே சிறப்பாக தென்னாசிய அளவிலே 4 மாநிலங்கள் அளவிலே குழும அளவிலே தனிப்பட்ட அளவிலே கருத்தரங்கள், தியானங்கள், ஜப வழிபாடுகள், திருப்பலி கொண்டாட்டங்கள், கலை நிகழ்ச்சி வழியாக இதனுடைய முக்கியத்துவத்தை நாங்கள் வெளிப்படுத்தியுள்ளோம். வரலாற்று கண்ணோட்டத்தில் எங்களுடன் பணிபுரிவருடன் நாங்கள் கொண்டுள்ள ஒத்துழைப்பு, கூட்டுணர்வு, எதிர்கால பார்வை இவற்றை நாங்கள் வெளிப்படுத்தியிருக்கின்றோம். இரட்டை ஜூபிலி கொண்டாடும் மதுரை மறை மாநிலத்தின் வரலாற்று வழித்தடங்களுக்கு சென்று உந்து சக்தியை கண்டு அறிந்து அது ஏற்படுத்திய எழுச்சியை உணர்ந்து தொடர்ந்து அப்பணியை பன்மடங்கு உத்வேகத்துடன் செய்ய மீண்டும் எங்களையே அர்ப்பணிக்க பல்வேறு முயற்சிகளை மதுரை மாநில இயேசு சபையினர் எடுத்து வருகின்றன. இறுதியாக செப்டம்பர் 27, அதாவது சேசபை 1540 ஆண்டின் செப்டம்பர் 27 ஆரம்பித்தது. இந்த ஆண்டு நிறைவு நாளிலே உலகமெங்கும் இந்த 2வது நூற்றாண்டின் கொண்டாட்டத்தை நிறைவு செய்ய விரும்புகின்றோம். அதற்கு கூட எம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களோடு இணைந்து திருப்பலி ரோமா நகரிலே நிறைவேற்றுவதாக இப்பொழுது கருத்து பரவி கொண்டிருக்கின்றது.
தந்தை மைக்கேல் ஆலோசனை. தங்களது இயேசு சபையைச் சேர்ந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தங்களது இயேசு சபைக்கு முன்வைக்கும் சவால்கள் என்ன?
கடவுள் கொடுத்த ஒரு கொடை எம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் இந்த நேரத்திலே. ஏனெனில் 1773 ஆண்டிலே சேசையை முடக்க வைத்தவர் மற்றொரு பிரான்சிஸ்கன் சபையைச் சேர்ந்த 14வது கிளமெண்ட். இன்று எங்களுடைய இயேசு சபையினராக வந்து இப்பொழுது பிரான்சிஸ் பெயரை எடுத்துக்கொண்ட திருத்தந்தை இந்த 2வது நூற்றாண்டின் நிறைவு நாளை கொண்டாடுவதில்லை. அவர் எங்களை அழைப்பது மறுமலர்ச்சிக்கு. சிறப்பாக அவர்கள் கொடுக்கும் அந்த ஏழையரின் திருச்சபை ஏழையர்களுக்காக என்பது எம்முடைய இயேசு சபையினுடைய மந்திரம். ஏனெனில் 32வது பொது அமர்விலே அவர் பங்கெடுத்திருக்கின்றார். சேசபை பொது அமர்விலே அவர் பெற்ற அந்த ஞானம், அந்த விழிப்புணர்ச்சியை திரும்பவும் திரும்பவும் திருச்சபை அனைவருக்கும் இதை நினைவுபடுத்துகின்றார், எங்களுக்கும் இதை நினைவுபடுத்துகின்றார் என்று சொல்லலாம். அவர் சேசபையில் சேர்ந்ததற்கு காரணங்கள் கூறுவார், 3 காரணங்கள். 1, சேசபையில் இருக்கின்ற குழும வாழ்வு. 2, நற்செய்தியை பரப்பும் ஆர்வம். 3, ஆவிகளை ஆய்ந்து உணர்வும் உணர்வு. இந்த 3 வரங்களில் தான் சேசபை அவரை ஈர்த்தது. அதைத்தான் எங்களுக்கும் திரும்பவும் நினைவுபடுத்துகின்றார். அதோடு இயேசுவின் மேல் இருக்கின்ற எங்களுடைய அந்த ஈர்ப்பு பற்றி அதிலே ஆழமாக்கப்பட வேண்டும் நாங்கள். மேலும் இயேசபை திருச்சபையோடு இணைந்து ஒத்துழைக்க வேண்டும் என்ற திரும்பவும் நினைவுபடுத்துதல் எங்களுக்கு இன்று அவர் கொடுக்கும் அழைப்பு மட்டுமல்ல, அருளும் கூட என்று சொல்லலாம்.
தந்தை மைக்கேல் ஆலோசனை, தங்களது இயேசு சபை தடையிலிருந்து நீங்கி மீண்டும் புத்துயிர் பெற்றதன் 200வது ஆண்டு விழா பற்றி எம் நேயர்களுக்கு விரிவாக சொன்னீர்கள். நன்றி, வாழ்த்துக்கள், வணக்கம்.
நன்றி.